அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து அஞ்சி அப்பா செய்து அவனால் ஏவப்பட்ட இறைவர்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான தவறுகள் பாவத்தினை மட்டும் சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் தன்னை பாதுகாத்து அல்லாஹுவை அஞ்சி தன்னுடைய உலக வாழ்வை விடவும் மௌத்துக்கு பொறுப்புள்ள வாழ்வு முக்கியமானது, முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது என்பதையெல்லாம் கருத்தில் எடுத்தவர்களில் அல்லாஹுவை அஞ்சி வாழும்படியான எனக்கும் அப்பாவுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன், வசியத்தில் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் எங்களுக்கு தெரிய வருகிறேன், ஆதிகாலத்து மக்களுக்கு மத்தியில் சில அழகான வார்த்தைகள், வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. அது சில வார்த்தைகளாக மட்டும் இருந்தாலும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாக அந்த வார்த்தை பிரயோகங்கள், வார்த்தைகள் இருந்திருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஜிஸாக்கள், அற்புதங்களை கொண்டுதான் கொஞ்சமாகத்தான் பேசுவார்கள், மிக குறைவாகத்தான் கலைப்பார்கள், ஆனால் அர்த்தமோ ஆழமான அர்த்தத்தை கொண்டதாக அதற்கு கியாமத்து வரைக்கும் வர இருக்கின்ற கியாமத்தினால் வரும் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் வியாக்கியானமும் விளக்கமும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் விரிந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் சொல்லி அற்புதங்கள் மறைந்திருக்கிறது. அதே போன்றுதான் பண்டைய காலத்தில் வாழ்ந்த அரபியர்களுக்கு மத்தியில் சரளமான வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது. அதில் ஒன்று சொல்லுவார்கள், அல்ஜாரு ஃபவுலத்தார், ஒரு வீட்டை வாங்குவதற்கு முன்னால் நீங்கள் வீட்டை மட்டும் பார்த்து வீட்டை வாங்கிவிடாதீர்கள், பக்கத்து வீட்டுக்காரனையும் முதலாவது பார்த்துள்ளது. உன்னுடைய வீட்டுக்கு இருக்கிற பொருவதி, அந்த காணிக்கு இருக்கிற பொருவதி மட்டுமல்ல, அந்த கட்டுமானத்துக்கு இருக்கிற பொருவதி மட்டுமல்ல, அந்த வீட்டினுடைய அண்டை வீட்டுக்காரனை வைத்துத்தான் அந்த வீட்டுக்குரிய பொருவதி நிர்ணயிக்கப்படும். வீட்டுக்கு முன்னால் பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் யார் என்பதை நோக்கம். அதே போல் சொல்லுவார்கள், ஒரு பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம், ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்ள போகின்றோம், ஹஜ்ஜிக்கு போவதாக இருந்தாலும் ஒரு வியாபார நடவடிக்கைகளுக்காக ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் பண்டைய காலத்து அறிவியலுடைய ஒரு வார்த்தை இருந்தது, யாருடன் போகிறோம் என்பதை முதலாவது கவனித்துக் கொள்ள. எந்த பயணமாக இருந்தாலும் எந்த ஒரு தொலை நோக்கை எந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த பயணத்தில் எங்களுடன் யார் இருக்கிறார்கள், யாரை நாங்கள் அழைத்துக் கொண்டு போக போகின்றோம், அல்லது யாருடன் நான் சேர்ந்து போக போகின்றேன் என்பதை நீங்கள் ஒரு கணம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரெண்டு வார்த்தைகளுக்கு ஊடாக அந்த பிரயாணத்துக்கு தேவையான முழு புத்திமணிகளையும் சொல்லியிருந்தார். அதே போன்று இன்னொரு கருத்து சொல்லுவார்கள், அரபியுடைய இன்னொரு கருத்து, என்னுடைய வாழ்க்கையை அணைத்துக் கொள்கிறேன் என்பதெல்லாம் வாழ்க்கையில் தரணிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான இன்னொரு புலவர் சொல்லுகிறார்கள், அவருடைய வீடு ஒரு தெருவு இருக்கிறது, மிக பொறுமதியான தெருவு, மிக பொறுமதியான இடம், அந்த இடத்துக்கு அந்த ஊரில் வாழக்கூடிய மக்கள் பெரிய பணம் கொடுத்து வாங்குவார்கள், அப்படிப்பட்ட ஒரு பொறுமதியான இடத்தில் தன்னுடைய வீடு அமைந்திருக்கிறது. ஆனால் அந்த வீட்டை அவர் திடீரென்று சொல்லி ஒரு சொற்பமான சாட்சி இருந்துட்டார். மக்கள் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பித்தார், என்ன நீங்க மாற்றத்தை உடைத்து விட்டீர்கள், இவ்வளவு பொறுமையாக உருட்டை இந்த சொற்ப கணத்துக்கு நீங்கள் விட்டு விட்டீர்களே என்று சொல்லி மக்கள் அவரை திருட்ட ஆரம்பித்தார். அந்த திருட்டின சந்தர்ப்பத்தில் அவர் அந்த மக்களுக்கு ஒரு பதில் சொன்னார், அந்த மக்களுக்கு ஒரு பதில் சொன்னார். நான் நினைக்கிறேன் அவர் சொன்ன பதில் எங்களுடைய வீடுகள் எல்லாம் எழுதி ஒட்டப்பட வேண்டிய பதிலாக இருக்கும். எங்களுடைய வீடுகளில் நாங்கள் எத்தனையோ பிக்சர்ஸ் படங்களையும் எத்தனையோ வார்த்தைகளையும் அதிர்ச்சிகளையும் நாங்கள் பொங்கலுக்கு இருப்பது போன்று எங்களுடைய படிப்பினை தான் வேண்டி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வீடுகளிலே பொங்கலுக்கால் இன்னும் பொறுமதியாக இருக்கும். அவர் சொன்னாரு, இரண்டு அணியில் சொன்னாரு, ஏதோ மூணு அணி அன்பிற்குரிய ரோகத்தின் ஜீவி என்னை மக்கள் குறை சொல்லுகிறார்கள், நான் வீட்டை மிகவும் அற்பமான பணத்துக்கு விட்டுவிட்டேன் என்பதாக. ஆனால் அவர்களுக்கு தெரியாது வீட்டுக்கு இருக்கிற மதிப்பு அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டையுடைய காரணை வைத்துத்தான் வீட்டுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இவருடைய வீட்டுக்கு கிடைத்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவரும் சீப்பானவர்கள், இல்லாதவர்கள், மனிதநேய மற்றவர்கள், சகோதரத்துவ மற்றவர்கள், மக்களை மக்களாக பார்க்காதவர்கள், தனக்காக வேண்டி மட்டும் வாழக்கூடியவர்கள், பிறரை வாழ வைக்க விரும்பாதவர்கள் என்று சொல்லியெல்லாம் அவர் அதற்குள்ளே அர்த்தத்தை அடக்கி சொன்னாரே. விஜயாரோ ஒரு பக்கத்திலிருந்து காரணை வைத்துத்தான் அந்த வீட்டுக்கு பொறுமதி சொல்லப்படும், அந்த வீட்டுக்கு வெகுமதி சொல்லப்படும். எனவே அதை வைத்து நான் குறைத்து கொடுத்து விட்டேன் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக யார் இருந்தார்கள் என்பதை நீங்கள் ஒரு கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மதில் சொன்னார். இதே போன்ற இன்னொரு இருக்கிறார்களா இமாம் பதாசரிமாக இப்படி பிரவேசித்திருக்கிறார். ஒரு காட்டரவி அவருடைய வீட்டை வைத்து விட்டார், ஒரு காட்டரவி அவருடைய வீட்டை விட்டார். கேட்டாங்க, ஏனப்பா உத்தரித்தாய், நான் வித்தரெல்லாம் பக்கத்தில் வீட்டுக்காக விட்டுவிட்டேன் என்று சொல்லி அவர் பதில் சொன்னார். எனவே அன்புக்குரிய நண்பர்களை சகோதரே, இந்த ஒத்துபா பிரசங்கத்தினூடாக பக்கத்து வீட்டுக்காரன்தான் யாரு, அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, சொல்லப்பாக வழங்கியவர்கள் அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய வாழ்க்கையில் அது எப்படி புறத்தாமிக்கிறது. நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனாக வாழ்கின்றேன், நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனாக வாழ்கின்றீர்கள், எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பவர்கள் யார் என்றால், திருகைகளை படித்து பார்க்கும் பொழுது வீடு வாடகைக்கு ஹவுஸ் ஓபன் 3-bedroom ஹவுஸ் எல்லாம் கீழ்க்கு போட்டு வித்தின் தி பிராக்கெட் போடுறாங்க, நாட் ஃபார் முஸ்லிம்ஸ், முஸ்லிம்ஸ் கீழ நீங்க என்ன பணம் கொடுத்து வந்தாலும் நாங்க சமாளிப்போம். இது ஜென்ரலாக பப்ளிக்காக பேர் பண்ண வரக்கூடிய நோட்டீஸ், நாங்க நோட்டா எடுத்துருக்கோம். அப்போ சேவையை செய்வாங்க, அந்த ஆளை மீட் பண்ணி அவ்வளவு புறப்பட்டை வச்சுக்கொண்டு வீடொட்ட கூலிக்கு கொடுக்கிற அளவுக்கு வசதியோட வாழக்கூடிய அந்த மனிதரை அந்த குடும்பத்தாரை போய் சந்தித்து, உங்களுடைய வீடு கூலிக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக நாங்க அறிந்தோம் விளைஞ்சோம், அவர்களை போய் நோட்டம் பேசி கரை தெரிய இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கிறீங்க, இதற்குரிய கருத்து, இதற்குரிய இதற்கு பின்னுக்கு இருக்கிற மெசேஜ் என்ன? ஏன் இப்படிப்பட்ட செய்தியை போட்டிட்டு இருந்தா அவர் தோன்றிய சொல்ற வாரம் தெரியுமா? எனக்கு இஸ்லாத்தை பத்தி ஒன்றும் தெரியாது, எனக்கு முஸ்லீம்களை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு இந்த வீட்டில் இதற்கு முன்னால் இருந்த பக்கத்தில் இருக்கிறதாக ஒரு முஸ்லீம், எந்த வீட்டுக்கு நேரலாக இருந்தது முஸ்லீம், எந்த வீட்டை நான் செட் பண்ணி கொடுத்தது முஸ்லீம் இருக்கு, ஆனால் அவர் நடந்து கொண்ட முறையில நான் சமூகத்தையே விடை போட்டு விட்டேன். இதற்கு பிறகு இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. ஒரு மாலை சோத்துக்கு ஒரு மணி அரிசித்தான், ஒரு மணி சோறு தான் நாங்கள் சொல்லுவோம். சாம்பல் பார்ப்பது 20 லட்சம் முஸ்லீம்களையும் அவர் விடை போடுவது ஒரு சில அற்பமானவர்களுடைய நடவடிக்கை கூடாது. எனக்கு அன்புக்குரிய நண்பர்களுடைய சமூகத்தை அப்படித்தான் உண்மையில் எதார்த்தமும் அப்படின்றார். என்னுடைய பக்கத்தில் இருக்காக யாரும் இருக்க வேண்டும். சொல்லுவதற்கு கூச்சமாக இருந்தாலும் உண்மையை சொல்வது கடமை என்று சொல்லுகிறேன். முஸ்லீம்கள் கூட சொல்லுகிறார்கள், ஒரு முஸ்லீமை பக்கத்தில் இருந்து காரணமாக ஆக்கிக் கொண்டு வாழ்வதை விடவும், ஒரு மாற்றுவதை சார்ந்தவரை பக்கத்தில் இருந்து காரணமாக ஆக்கிக் கொண்டு வாழ்வது மிகவும் லேசானது, சிரேஷ்டமானது, அதே பிரச்சனைகள் அற்றது என்ற கருத்தை கனிமா சொன்னவர்கள் கூட சொல்லக்கூடிய அரசுடைய வாழ்க்கை மாறியுள்ளது. இது யதார்த்தம், இது யதார்த்தம். அன்புக்குரிய நண்பர்களுடைய சமூகத்தில் பக்கத்து வந்து காரணங்கள் தான் யாரு? இவர்களுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? குரான் இதை பற்றி மிக விரிவாக ஆழமாக பேசியிருக்கிறார். இந்த குறுகிய அரை மணி நேர ஜும்மாவில் பொதுவாக சங்கத்தில் இதை விவரிக்க முடியும். குரான் பல இடங்களில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்லிவிட்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்து கொள்ளுங்கள், பெற்றோருக்கு துவா செய்யுங்கள், பெற்றோருக்கு நீங்களே பொருள் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் நிஸாவில் சொல்லுகிறார், பக்கத்து விட்டு காரணை மூணாக பிரித்து சொல்லுகிறார். பக்கத்து விட்டு காரணங்களை மூணாக பிரித்து அல்லாஹ் சொல்லுவார். உங்களுடைய சொந்தக்காரன் பக்கத்து விட்டு காரணமாக இருக்கிறார். சொந்தக்காரன், சொந்த நானா, சொந்த தங்கச்சி, கசின், அங்கிள்ஸ், சொந்தக்காரர்கள், எங்களுடைய சொந்தம் ரத்த உறவுகள் என்ற பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறார். அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் என்ன? அதை தனி அம்மா பேசியிருக்கிறார். இரண்டாவது, எந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரன் அல்ல, நான் ஜாதி, என்ற பக்கத்து வீட்டுக்காரர் தங்கி, ஆனா ரெண்டு பேரும் முஸ்லிம், நாங்க ரெண்டு பேரும் முஸ்லிம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறாரே, ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் சகோதரத்துவ கொள்கை அடிப்படையில் எனக்கும் அவருக்கும் ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. இதையும் குர்ஆன் பேசியிருக்கிறார். மூணாவது ஒன்று இருக்கிறது, இன்னொரு சகோதரத்துவம் இருக்கிறது, அதற்கு குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை டெம்பரரியாக இருக்கக்கூடிய சகோதரத்துவம். நான் கண்ணிக்கு போனதுக்கு ட்ரெயினே உட்கார்ந்து கொண்டேன், என்னுடைய வலது பக்கத்தில் இன்னொருத்தரவு உட்கார்ந்து கொண்டாரே, அந்த ரெண்டு பேர் எனக்கும் அவருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நேபகம் அந்த பக்கத்தில் வந்து சீட்டிருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு பெர்மனண்டாக வந்த ஒரு 5-6 மனிதர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது. சூராவை பிறப்பி பண்ணீர்கள், பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுங்கள், தசீர் அழைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சூரத்துல் நிசாவுடைய 36வது திருவசனத்தை எடுத்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இதுல இதுல என்ன இருக்குது? சுபஹானல்லாஹ். உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள், பக்கத்து வீட்டு காரர்களை மூணாக பிரிக்க வேண்டும். மூணு வகையான பக்கத்து வீட்டு காரர்கள். முதலாவது வகையினர் யார் என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று அவருக்கு மூணு தடைகள் இருக்கிறது. நான் அவருக்கு செலுத்தினுடைய மூணு தடை, ஒன்று என்னுடைய பக்கத்து வீட்டு காரர் மாஷா என்னை நம்பி வந்திருக்கிறார்கள், இந்த வீட்டை வாங்குவதற்கு முன்னாலேயே என்னை பற்றி விசாரித்திருப்பாரு, என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்திருப்பாரு, என்னுடைய நம்பர தன்மையை பார்த்திருப்பாரு, என்னை பற்றி அவர் படித்திருப்பாரு, எனவே அவர் என்னை பார்த்துத்தான் இந்த வீட்டையும் வாங்கியிருப்பாரு. அன்புக்குரிய சகோதரத்தை செய்கிறது அவருடைய பக்கத்தில் இருந்திருக்கார். முதலாவது, இரண்டாவது அவர் முஸ்லீமாக இருக்கிறார். மாஷாஅல்லாஹ். அவர் முஸ்லீம், அவருக்கு ரெண்டு காரணம், அவருக்கு ரெண்டு கடமை. ஒரே பக்கத்து வீட்டுக்காரர், அவர் மாற்று வார்த்தை சார்ந்தவர், ஒரு இந்துவாக இருக்கலாம், ஒரு சிங்கள சகோதரமாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ சகோதரராக இருக்கலாம், ஏன் ஒரு யூத சகோதரனாக கூறியிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு யூத சகோதரனாக கூறியிருக்கலாம், ஆனால் அவருக்கு எனக்கு இடையே கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம் கிடையாது, இரத்த உறவினுடான ஏற்பட்ட சகோதரத்துவம் கிடையாது. நானும் அவரும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அவருடைய பக்கத்தில் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ஒரே ஒரு உறவு தான், பக்கத்தில் காரணம் என்ற உறவு. இரண்டாவது ஒரு இருக்கிறாரே, எனக்கும் அவருக்கும் இடையில் பக்கத்தில் காரணம் என்ற உறவு இருப்பது போன்று நானும் அவரும் சகோதரத்துவத்தில் இல்லை, அதாவது கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம். நானும் கலிமா சொன்னவன், நானும் ஒரு முஸ்லிம். எனக்கும் அவருக்கு கொள்கை அடிப்படையிலான சகோதரத்துவம் இருக்கிறது. அவருக்கு நான் செலுத்த வேண்டிய கடமைகள் ரெண்டு. ஒன்று, பக்கத்து வீட்டு காரம் என்ற அடிப்படையில் அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகள் செலுத்தப்பட வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர்கள் உம்மள வகையில் வந்த சொந்தக்காராக்கள் பல கணக்கில் பேசுவதில்லை. செய்யலாம், மன்னிப்புகள் கேட்கலாம், அம்மாவிடத்தில் வந்தாடலாம். அம்மா சுபஹானல்லாஹ் இப்படிப்பட்ட உறவுகளை பகைத்துக் கொண்டு, பக்கத்து வீட்டுக்காரர்களை பகைத்துக் கொண்டு அம்மாவிடத்தில் கையேற்றக்கூடியவர்கள் முக்மீன்கள் அல்ல என்பதை அவர் முப்பினாக மாட்டார். நீங்க எப்படியும் உங்களை முப்பினாக சித்தரித்துக் கொள்ள முடியும், முப்பினாக சித்தரித்துக் கொள்ள முடியும். உங்களை சென்று சொல்லி அடையாளம் இருக்கிறது, உங்களை சென்று சொல்லி ஒரு குறிப்பு இருக்கிறது, உங்களை சென்று சொல்லி ஒரு வகையான வெளி தோற்றத்தை நீங்கள் கைதிருத்தி இருக்கிறீர்கள், உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும். மூன்று முறை திருப்பி திருப்பி சொன்னார். தலையில் இருந்த நீங்க யார சுட்டி காட்டுறீங்க, பாதிக்காமல் சொன்ன வார்த்தையை சில சந்தர்ப்பங்களை இருப்போம், அவனுடைய பக்கத்தில் காரணத்துக்கு அச்சம் பாதுகாப்பு கிடைக்கவில்லையோ அவர்கள் உண்மையாக இருக்கிறார். எந்த வகையான ஆபத்துக்கள், அது வாடையால் வரக்கூடியதாக இருக்கலாம், பேச்சால் வரக்கூடியதாக இருக்கலாம், செயலால் வரக்கூடியதாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அடிப்படையில் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு பாதுகாப்பு இல்லை என்றிருந்தால் சொன்னார்கள் அவன் உண்மையாக இருக்க முடியாது. அவர் முஸ்லீமாக இருக்க முடியாது.
எனவே அன்புக்குரியவருடைய சமூகமே இந்த ஹுதுபா பிரசங்கத்தை பற்றி யோசிக்கிறீர்கள். என்ற வாக்கியம் பற்றி நான் யோசிக்கிறேன், உங்களோட வாக்கியம் பற்றி நீங்க யோசிக்கோ, எங்க பக்கத்து வந்து காரணத்தில் எனக்கும் இடையில உறவு எப்படிப்பட்ட உறவு, நான் எப்படி அவரை சமாளிக்கிறேன், நான் எப்படி அவரை நடந்து கொள்கிறேன். மேலும் சொன்னார்கள் என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம், என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் பக்கத்து வீட்டு காரை கொண்டு எனக்கு வசியத்து செய்வார். இதுதான் அதற்கு சுல்பாவுடைய வார்த்தை. என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு வசியத்து செய்வார். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு விஷயத்துல இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் எனக்கு என்னை சந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்கு நசீகத்து வசியத்து செய்வார். நான் பயந்து விட்டேன், நான் பயந்து விட்டேன். எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சது, எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சது, இப்படி சொல்லி 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 வசியத்து செய்து 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 ஒரு கட்டம் வருமோ தெரியாது. பக்கத்து வீட்டுக்கார் மௌத்தாகிவிட்டால் பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் அனந்தவர்களுக்கு பங்கு ஊட்டி சேரும். அனந்தவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் வாப்பாக்கு பங்கு இருக்கிறது, உமாவுக்கு பங்கு இருக்கிறது, மனைவிக்கு பங்கு கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும் என்பது போன்று ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அனந்தர சொத்து ஒரு பகுதி பக்கத்து வீட்டு காரணத்தில் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுமோ தெரியாது என்று என்கிற அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டு காரணத்தை பற்றி பேசினார். அன்புக்குரியவருடைய சகோதரத்தை யோசிப்போம், நடைமுறைப்படுத்துவோம். அப்படி நான் என்ன செய்ய வேண்டும், எந்த பக்கத்து வீட்டு காரணத்தை நான் என்ன செய்ய வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார், இந்த ஹதீஸை பண்ணீர்கள், இதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம், நாங்கள் அனைவருமாக சேர்ந்து இதை செயல்படுத்துவோம். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொன்றாக உள்ளத்தில் உதவி கோரினால் நீ அவருக்கு கட்டாய உதவி செய்ய வேண்டும், உதவி கேட்டால் உதவி செய்ய வேண்டும். உள்ளத்தில் கடன் கேட்டால் கடன் கொடுக்க வேண்டும், உனக்கு வசதி இருக்க வேண்டும் தான்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அநேகமான மக்கள் ஜொப்பை இழந்து தொழிலை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பக்கத்து காரணங்களாக இருந்தவர்கள் செழிப்போடே வாழ்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. அவர்களிடத்தில் கேட்டு வரும் வரைக்கு நீ காத்திருக்காலே நீ அவருக்கு உதவி செய்ய சொன்னாங்க. அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவரை போய் சேவம் விசாரித்து விட்டுவா சொல்லிவிட்டு சொன்னார்கள். உனக்கு ஒரு வசதி எல்லாம் வந்துவிட்டால் வீட்டை கொஞ்சம் சீனு செய்ய உயர்த்தி கட்டுவதற்கு இன்னொரு குளோர் எடுக்கிறதுக்கு இன்னொரு சட்ட விசத்துறதுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்துட்டார். இப்ப நிறுத்த நீங்க கட்ட போறீங்கன்றிருந்தால் சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவ்வளவு நாளும் உன்னுடைய வீட்டை உன்னுடைய பவுண்டரியை தாண்டி அவங்க வீட்டுக்கு போய் கொண்டிருந்த காத்து நின்று விடும், காத்து நின்று விடும். வீட்டை கட்டுவதற்கு முன்னால் அந்த சிகரை உயர்த்துவதற்கு முன்னால்
இன்னொரு புலவர் இருக்கிறதுக்கு முன்னால அவர்கிட்ட போய் கொஞ்சம் கரைத்து எனக்கு ஒரு வீட்டை கொஞ்சம் திருசாக்கிக் கொள்ள வேண்டும், மகளை கல்யாணமும் வருகிறது, பிள்ளைகள் திருத்து விட்டார்கள், இன்னொரு அறையில எல்லாரையும் ஒரே அறையை படுக்க வைக்க முடியாது, இந்த கட்டி கொண்டால்தான் நல்லம், எனவே நான் இந்த வீட்டை கொஞ்சம் உயர்த்தினால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும், உங்களுக்கு காத்தோட்டம் இல்லாமல் போகும் என்பதை நான் உணர்கின்றேன், ஆனாலும் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய மனசை வென்று கொண்டு செய்யென்று சந்தமாக சொல்லி சொல்லியிருக்கிறார். என்ன அழகான மார்க்கம், என்ன அழகான மார்க்கம், எந்த வீட்டை நேர்த்துவதற்கு நான் யார்கிட்ட கேட்க வேண்டும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்க வேண்டும், அதான் என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்த அழகான தன் அழகான உதாரணம். ولا يستطيل عليه بالبناء وقد يهجم الريح عليه الا بالذنب او عمل كتبه او تقول كيف விஷயத்தை சொல்லி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அதுக்கு தாங்க கட்டிருந்தது சுபஹான் அன்புக்குரிய உடைய சகோதரி என்ன அழகான எங்களை தன்மைப்படி நாங்கள் யாரு பக்கத்து வீட்டுக்கார அவருடைய அவசர தேவை, அவருடைய மகன் அறுவை சிகிச்சைக்காக வேண்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்காக வேண்டி வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். குழந்தையுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டப் போறார்கள். பக்கத்து வீட்டுக்காரரோ கோடீஸ்வரராக இருக்கிறாரே, அவருடைய பணம் அவருடைய செல்வம் அவருடைய வசதியை பேச வேண்டிய தேவையில்லை. பக்கத்து வீட்டில் வாழக்கூடிய அந்த மனிதர் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த வீட்டை நிற்க போறாரே. நான் சொல்லக்கூடிய உயர்த்து கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்ப எங்கள்கிட்ட இருப்பாங்க சில மனிதர்கள் இருப்பார், அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை இந்த கட்டத்தையும் சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நன்றாக தெரிந்த இந்த வீட்டை எந்த வரைக்கு கேட்டாலும் தருவார்கள் என்று சொல்லி மில்லியன்ஸ் வீட்டில் இருக்கிறது, கையில கோடிகள் இருக்கிறது. இப்ப ஒரு புரோக்கர் வந்து சொல்றாரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் மாறு படுக்கும், நிச்சயமாக படுக்கும், ஆனால் அல்லாஹ் உங்களையும் படுக்க வைப்பான் மறந்துவிடாதீர்கள். மற்றவருடைய கஷ்டத்தில் கூதற்காய போக வேண்டாம், மற்றவருடைய கஷ்டத்தில் சுவர்க்கத்தை தேடிக் கொண்டிருக்கிறது, மற்றவருடைய நெருக்கடியில் தான் சுவர்க்கம் இருக்கிறது மறந்துவிடாதீர்கள். ஒத்தர் வந்து சொல்றாரு மகன் அன்பிப்பதில் இருக்கிறது, நாரணைக்கு சேர்ந்து செய்யணும், வீட்டு அவசரமாக இருக்கணும், இதை வாங்குறதுக்கு யாரும் இல்லை, என்ன நிலை கழிச்சாலும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு முஸ்லிமாக போய் பத்துவாக எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு அவர்களே சொன்னாரு, நான் அவர்களே சொன்னேன், ஏன் நான் சொன்ன விலைக்கு தந்துட்டாரு, இது என்ன குறை இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கேட்க முடியும். அங்கிருக்கிற முக்தி பத்துவாக கேட்க வேண்டாம், ஒரு உள்ளத்தில் கேட்டு பாருங்கள், நான் செஞ்சது சரியா? நீ ஒரு மனிதனாக இருந்தால் முஸ்லிமாக, நீ ஒரு மனிதனாக இருந்தால் உலகத்தில் மனிதனாக வாழக்கூடிய மனிதனாக இருந்தால் நான் இதற்கு முன்னும் சொல்லியிருக்கிறேன், சிங்கத்துடைய குணத்துடன் மனிதனாக வாழக்கூடியவன், பாவனுடைய குணத்துடன் மனிதனாக வாழக்கூடியவன் நம்ம எம்மாத்திரவோ மக்கள் இருக்கிறார். நீங்க ஒரு மனிதனாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு மனிதனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், அவரிடத்தில் போய் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களோட மகனுக்கு சுயினம் கேள்விப்பட்டேன், நீங்க வீழ்த்தடிக்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அவசரப்பட்டு வீழ்த்தடிக்க வேண்டாம், நல்ல ஒரு விளக்கி வீழ்த்தடித்து உங்களுக்கு இத நிச்சயம் இப்ப நான் உங்களை வீட்டுடைய வீடை எனக்கு தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை இப்ப உங்களுக்கு தாரேன், உங்களோட மகன் தேவையெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு மந்தத்துக்கு பிறகு மார்க்கெட் நல்லதாக வரத்துக்கு பிறகு இதை நல்ல ஒரு விளக்கி வித்துட்டு ஏத காசை எடுத்துக்கொண்டு உங்களோட காசை நான் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன். இது ஒரு மனிதனாக பிறந்த ஒருவருடைய இது மனிதன் அவனுக்கு உதவி செஞ்சுட்டார், ஆனா பெரிய அவங்களுக்கு செய்யல,
தர்மம் செய்ய இல்ல, அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல ஒரு விலைக்கு விட்டு கொடுக்கறதுக்கு இவர் உதவி செஞ்சாரு. அல்லாஹ் குறைஞ்சபட்சம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு
ஒரு முஸ்லீமாக இருந்தார்.
உங்களோட மகனை வேலையை முடிச்சு கொண்டு நீங்களும் ஒரு இடத்தை வாங்கிக்கும் சொல்லி அவர்கள் அப்படியும் சொன்னார். அப்படிப்பட்ட மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்று அவர்களுக்கு அருள் செய்வார். நல்ல குணம் என்ன தெரியுமா? அம்மா அந்த கூட்டத்தில் என்ன எம்பியை சேர்த்து தெரியுமா? அவர் போனாரு, என்னவாப்பா உங்களுக்குள்ள வேலை எங்க புள்ள வேலையா? இதே நோய் அம்மா ஏற்ற பிள்ளைக்கு தந்திருந்தா என்ன செய்வேன்? ஒன்று பாரம், நீங்க வீட்டில் இருக்கிறதும் இல்லை, இந்த இடத்த விட்டு மாறுறதும் இல்லை, உங்களை பக்கத்தை விட்டு காரணமாக நான் இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். போனாரு, ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டினாரு, கைக்கு பணத்தை கொடுத்தாரு, திரும்பி வந்தாரு. அம்மா இந்த செயல ரகசியமாக செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்கு பேரன் பேசுங்க, அல்லாஹ்வுக்கு பேரன் பேசுங்கோ. என்ன பேரன் பேச போறீங்க? ஒருத்தருக்கு தெரியாம இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை செஞ்சிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்க செஞ்சிருக்கிறேன், அவருக்கு தெரியும் உனக்காக வேண்டி செஞ்சேன், எனக்கு உதவி செய் என்று சொன்னா அந்த குகைக்குள்ள போய் மூணு பேர் சட்டம் கொண்டார்களே, அவர்களுக்கு அந்த குகையுடைய கண்ணை விசாலப்படுத்தி கொடுத்தது போன்று அம்மா எனக்கு விசாலப்படுத்தி தருவார். அந்த கூட்டத்தில் அம்மா இன்றைய குறைவாக முடியுமா? மற்றவருடைய கஷ்டத்தில் மூலவராக வேண்டாம். சொல்லமாக நிகழ்ச்சியாக சொல்கிறார், வீடு கட்ட போறீங்களா? பக்கத்திற்கு காரணிய காத்தை தடுக்கிறா? என்ன உன் வேலையை நிறுத்தி அவற்றை அனுமதிக்கிறது. இன்னும் சொல்றாங்க சொல்லமாக உங்கள்கிட்ட வசதி இருக்கிறேன், அடுத்த காரணம் ஒரு புருஷ் மார்க்கெட் வாங்கி கொண்டு கொண்டு போவதற்கு வசதி இல்லை, உங்களோட வீட்டுக்கு மட்டும்தான் கொண்டு போகணும். சொல்றாங்க சொல்லமாக உனக்கு வாங்கினா அவருக்கு வாங்கி உள்ளவங்க அந்தவர்கள் இருக்கு, உனக்கு அல்லா சாப்பாட்டையும் தந்தா சாப்பாட்டுக்கு மேல பொருட்களையும் சாப்பிடுறதுக்கு வசதியை தந்திருக்கிறார், எனவே அவருக்கு வாங்கி கொடுத்தது. அப்படி இல்லை பயிர்லாம் தப்பாது, அப்படி வாங்கி கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, ஏன் ஊருக்கே நான் வாங்கி கொண்டு போறது ரெண்டு மாசம் கொடுக்கத்தான், மூணு கிழமை கொடுக்கத்தான், அப்பப்பொழுது வசதி கிடைத்து கொடுத்துதான் ஒரு அப்பகையோ ஒரு தொடங்கையோ வாங்கி கொண்டு போவேன், எனக்கு அவ்வளவு பெரிய வசதி இல்லை. சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலிலன் தஃபல் வதுல்ஹா சிர்ரன், நீ அப்படி வாங்கி கொண்டு போறதுக்கு வசதி இல்லை, பக்கத்தில் இருந்து காரணத்து தெரியாம இருந்து கொண்டு தெரியாம கூட்டிட்டு சொன்னோம் அவருடைய மனம் என்ன சொல்லும்? வாழ்க்கையை தத்துவமாக பார்க்க வேண்டாம், வாழ்க்கையை யதார்த்தமாக பாருங்கள். பத்து தூரியங்க வாங்கினேன், இந்த பத்து தூரியங்காவது தோலை எடுத்து வரக்கூடிய நாளைக்கு முன்சு வந்த வேலை செய்யறவங்க அவர்களுக்கு ஒரு தூரியங்க வாங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவர்கள் எங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள்? அவர் சொல்லே சொல்லாமல் இதுதானே சங்கம் பார்த்தவன் காட்டி தந்த மார்க்கம், இதுதானே சொல்லி தந்த மார்க்கம். சொல்லி சங்கம் வாசகம் சொல்லிக்கொண்டே போறாங்க, நேரம் இருக்கிறீங்க, நேரம் இருக்கிறீங்க, வாழ்க்கையை வாழ்க்கையாக யதார்த்தமாக எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பக்கத்திற்கு காரணத்தை செய்யக்கூடிய கடமைகளை மாற்றுவோம். மகத்துவம் என்று சொன்னது போன்றே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்கள் மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்வின் மீதே இருப்பது. பாவங்கள் மிகப்பெரிய பாவம் பிறந்த குழந்தையை வயிற்றில கண் தரித்ததற்கு பிறகு வறுமையை பயந்து அந்த குழந்தையை கொலை செய்யும். இரண்டாவது பாவம். மூணாவது சொன்னார்கள், அது தன்னுடைய அதீன பக்கத்து விட்டு காரம் உடைய பெண்களுடன் நிகழ்ச்சாக ஒன்று நம்பி வந்தவர்களுக்கு என்ன செய்ய சகோதரே, இவைகளெல்லாம் நான் சொன்னதல்ல, குழந்தைகளுடைய மானம் நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படியாக சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். இது ஒரு நிறுத்த தலையங்கம், படித்து முடிக்கிற தலையங்கம். நான் எழுதிக்கொண்டு வந்ததை உங்களுக்கு சொன்னால் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டு வந்த விடயங்களை ஒரு பத்து விதத்தை தான் சொல்லியிருக்கேன். 90 விதமான சொல்லுவதற்கு எழுதியிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு நடைமுறை விஷயமாக வாழ்ந்திருக்கு நம்மை நல்லா புரிந்து வாழ்க்கையில் வெறுமனை விவாதத்துகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், தொழிலையாக மட்டும் பார்க்க வேண்டாம், ஹஜ்ஜாக மட்டும் பார்க்க வேண்டாம், தானதர்மமாக மட்டும் பார்க்க வேண்டாம், தானத்தாக மட்டும் பார்க்க வேண்டாம், ஜிஹாதாக மட்டும் பார்க்க வேண்டாம். வாழ்க்கையில் ஒரு அங்க சம்பூர்ணமான உண்டாகத்தான். வியாபாரத்தில் எப்படிப்பட்ட இஸ்லாம், பக்கத்திற்கு காரணம் எப்படிப்பட்ட இஸ்லாம், நண்பர்கள் எப்படிப்பட்ட இஸ்லாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இஸ்லாத்துடன் வாழ்ந்து மறையாமல் புரிய செய்வான, செய்வான சந்தர்ப்பத்தை அமைத்து தருவான. வியாபாரத்துடைய பாவங்களை மன்னித்தருவாய், குற்றங்களை மன்னித்தருவாயா, என்னுடைய நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, பாதுகாப்பாய்